வணக்கம். என் பெயர் விஜய், ரேடியாலஜி துறை மருத்துவன். இப்போ இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவறதை குறைக்கிறதுக்காக நாட்டை முழுக்க லாக்டவுன் பண்ணி ஒரு வாரமாச்சு. இந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் பல மருத்துவமனைகள், அதாவது அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளில் பல இடத்துல பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எங்கள் மருத்துவமனையிலையும் குழுக்களாக பிரிச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு குழு வேலை செய்யும், அந்த குழு வந்து அடுத்த வாரம் வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ திட்டமிட்டு பண்ணியிருக்கிறோம். நான் போன செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரு வாரம் வேலை செஞ்சிட்டேன். இன்றைக்கிலேருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு வீட்டில் இருக்கணும். இந்த வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது பண்ணலாமே அப்படின்ட்டுன்னு ஒரு பாட்காஸ்ட்டில் ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். இப்போ இந்த கொரோனா தொற்றுக்கு வந்து தடுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான அம்சமாக கையை கழுவுங்க, நல்லா சோப் போட்டு 20-40 செகண்ட் வரைக்கும் நல்லா கையை சுத்தமாக கழுவுங்க, எல்லா பகுதியும் சோப் படுற மாதிரி கழுவுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 60% ஆல்கஹால் இருக்கிற மாதிரி ஒரு ஆல்கஹால் சானிடைசர் லிக்விடோ ஜெல்லோ அதை யூஸ் பண்ணி கையை சுத்தப்படுத்திக்கோங்க, அடிக்கடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனா தொற்று பரவாமல் இருக்கிறதுக்காக பல விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் இப்போ அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. கை கழுவுதலை மட்டும் பார்ப்போம். இந்த கை கழுவுதல்ங்கிறது வந்து மருத்துவத்துறையில் எப்போ முக்கியத்துவம் அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதை. இந்த விஷயம் வந்து கை கழுவுதல் அதனுடைய முக்கியத்துவம் இப்போ நேற்று இன்றைக்கி வரல, சில வருஷங்களுக்கு முன்னே வரல, இது வந்து 175 வருடங்களுக்கு முன்னே ஆரம்பித்த கதை. கதையோட நாயகன் வந்து இக்னாட் செமல்வைஸ் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பிய மருத்துவர். இவர் வந்து ஹங்கேரி நாட்டில் பிறந்தவர், புடாபெஸ்ட் நகரத்தில். இவர் மருத்துவ கல்வி வந்து பக்கத்தில் இருக்கிற ஆஸ்திரியா நாட்டு வியன்னா பல்கலைக்கழகத்தில் முடிச்சுட்டு அதே ஆஸ்திரியா தலைநகரமான வியன்னா நகரத்தில் உள்ள மிகப்பெரிய பொது மருத்துவமனை, வியன்னா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னு, அந்த பொது மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவத்துறையில் வந்து ஒரு உதவி மருத்துவராக வேலைக்கு சேர்றார். இது நடந்தது 1846, அதாவது 1846. அந்த காலகட்டத்தில் வந்து இந்த வியன்னா பொது மருத்துவமனை தான் ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையுடைய மகப்பேறு துறையில் வந்து ஒவ்வொரு மாதமும் பல நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைப்படுறாங்க. இந்த மருத்துவமனையில் வந்து அந்த மகப்பேறு துறையில் 2 பிரிவுகளாக இருக்குது. இந்த 2 பிரிவுகளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக பிரசவத்துக்காக வர்ற கர்ப்பிணி பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுறாங்க. நம்ம கதாநாயகன் இக்னாஸ் செமல்வைஸ் இருக்காரு, உதவி மருத்துவராக இவருக்கு ஒன் ஆஃப் த டியூட்டிஸ் ஒரு வேலை வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. இந்த பெண்கள் அனுமதிக்கப்பட்ட பெண்களினுடைய மருத்துவ இதையெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு லெஜரில் எழுதி வச்சு பண்ணுற வேலை வருது. ஸோ 1846லேருந்து 1847 வரைக்கும் ஒரு வருஷமாக இவர் இதையே பண்ணிகிட்ருக்கிறார். இதில் அவர் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். இந்த 2 யூனிட்டில் முதல் யூனிட் வந்து அதில் சேர்க்கப்படுற கர்ப்பிணி பெண்களில் வந்து பிரசவத்துக்கு அப்புறம் பல பேர் இறந்து போயிடுறாங்க. இது பிரசவத்துக்கு அப்புறம் இறந்து போகிறதுங்கிறது வந்து பல விஷயங்களில் நடக்கலாம், ஆனால் ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், பிரசவத்துக்கு அப்புறம் தாய்மார்கள் இறந்து போகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து இன்ஃபெக்ஷன். அந்த பிறப்பு வழி அப்புறம் பிறப்பு உறுப்புகளில் கர்ப்பப்பையிலெல்லாம் வந்து கிருமி தாக்குதல்னால் வர இன்ஃபெக்ஷன்னால் காய்ச்சல் வந்து உடம்பு முழுக்க செப்சிஸ்னு பரவி ஒரு 2-3 நாளில் ரொம்ப மோசமான சீக்கடைஞ்சு அந்த தாய்மார்கள் செத்து போயிடுவாங்க. இது வந்து இன்றைக்கி வரைக்குமே அது இருக்குது. இந்த நம்ம காலகட்டத்தில் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, ஆனால் அப்போ அதிகமாக இருந்தது. இவர் என்ன பார்த்தாருன்னா, முதல் யூனிட்டில் வந்து சேர்ற பெண்களில் இந்த 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 காய்ச்சல்னால் பின்பேற்று காய்ச்சல்னு தமிழில் பேர் இருக்கு, இங்கிலீஷில் வந்து பியூர்பரல் ஃபீவர் இல்லைனா சைல்டு பெட் ஃபீவர். இந்த சைல்டு பெட் ஃபீவர்னால் முதல் யூனிட்டில் வந்து 10-15% விமன் பெண்கள் வந்து செத்து போயிடுறாங்க. அதான் 100 பேர் இந்த மாதம் அட்மிட் ஆகியிருந்தாங்கன்னா பிரசவத்துக்காக, அதில் 10-15 பெண்கள் வந்து இந்த பெர்பரல் செப்சிஸில் சைல்டு பெட் ஃபீவர்னால செத்து போயிடுறாங்க. ஆனால் இதே 2வது யூனிட்டில் வந்து 3-4 மடங்கு தான் சாகிறாங்க, ரொம்ப குறைவு. 5-6 மடங்கு கம்மியாக தான் இது நடக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் கதையிலேருந்து விலகி 19-ஆம் நூற்றாண்டில் அந்த காலகட்டத்தில் இருந்த மருத்துவ அறிவியல் சூழலை கொஞ்சம் பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் வந்து இன்னும் கிருமிகள்னால தான் பல நோய்கள் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்படவில்லை. அது வந்து இன்னொரு 35-40 வருஷம் கழித்து தான் லூயி பாஸ்டர் அந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து ஜெர்ம் தியரிமோ, கிருமிகளால் நோய்கள் பரவுது அப்படிங்கிறதையெல்லாம் நிரூபித்தாங்க. ஸோ இந்த 1840s அந்த காலகட்டத்தில் எதனால் நோய் பரவுதுன்னு தெரியாது. அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து பிரசவத்துக்காக மருத்துவமனைக்கு வருதுங்கிறதும் பரவலாக வழக்கமாக இருக்கலை. அப்போது பல பெண்கள் வந்து வீட்டில் தான் பிரசவம் பார்த்துக்கிட்டாங்க, குழந்தையெல்லாம் வீட்டில் தான் பிறந்தது. ஸோ இந்த இக்னாஸ் செமல்வைஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த மருத்துவமனை இருக்குதே, வியன்னா ஜெனரல் ஹாஸ்பிட்டல், அங்கே வர்ற பெண்கள் வந்து இந்த நகர சூழலில் இருக்கிற ஏழை பெண்கள், அப்புறம் கல்யாணம் ஆகாமல் கர்ப்பிணி ஆகிட்ட ஆதரவற்ற பெண்கள், அந்த மாதிரி ஆளுங்க அவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து வீட்டில் பிரசவம் பார்த்துக்கிறதுக்கான வசதியெல்லாம் இல்லை. அவங்களுக்காகவே தான் இந்த மருத்துவமனையில் இவ்வளோ பெரிய மகப்பேறு யூனிட்டை செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் வந்து இவங்கெல்லாம் டெலிவரியை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ ஆதரவற்ற பெண்கள், ஏழை பெண்கள் அந்த மாதிரி தான் இங்கே நிறைய வர்றாங்க. இவர் இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கும்போது இவர் ஒரு சின்ன வெளியிலையும் ஒரு கணக்கெடுப்பு மாதிரி பார்க்குறாரு. வெளிப்பக்கம் வெளியில் வந்து வீட்டில் பிரசவம் பார்க்குற அந்த சூழ்நிலையில் வீட்டில் பிரசவம் ஆகும்போது இந்த பின்பேற்ற காய்ச்சல்னால் எத்தனை பேர் சாகிறாங்கன்னு பார்த்தா அதே ஒரு 3-4% 5% கம்மியாக தான் இருக்குது. அதாவது 100க்கு 5 பேரும் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம். ஸோ இந்த 2வது யூனிட்டில் என்ன நடக்குதோ அதே தான் வெளியிலையும் நடந்துட்டுருக்கு. ஆனால் முதல் யூனிட்டில் மட்டும் 10-15% வரைக்கும் இறந்து போயிடுறாங்க. ஏன்னு இவர் யோசிக்க ஆரம்பித்தார். என்னென்னவெல்லாம் இதில் இந்த 2 யூனிட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே விஷயந்தான் வேறு. 2வது யூனிட்டை பார்த்துக்கிறவங்கெல்லாம் வந்து செவிலியர்கள், அதாவது மிட்வைஃப்ஸ்னு சொல்கிறோம்ல நம்ம ஊரில், ஆயா அப்படிமோ இல்லை தாதி மருத்துவச்சிகள் அப்படின்னலாம் சொல்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு பார்க்குற பிரசவத்துக்குனே இருக்கிற செவிலிய பெண்கள். இந்த 2nd யூனிட் வந்து மிட்வைஃப்ஸ்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. 1st யூனிட் முழுக்க மருத்துவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த மருத்துவர்கள் பிரசவம் பார்க்குற பிரிவில் தான் ஏதோ வித்தியாசமாக நடக்குது, அங்கே என்னமோ நடக்குது, அதனால தான் அங்கே அதிகமான பெண்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறது இவருக்கு புரியுது. ஆனால் என்னன்னு இவரால் சுட்டி காட்ட முடியல. ஸோ கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறார். இந்த மருத்துவர்கள் பார்க்குற பிரிவில் வந்து ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக நடக்குது. என்னென்னா மருத்துவ மாணவர்கள் அங்கே வந்து மருத்துவம் பயின்றுக்கிறதுக்காக வர்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டான மருத்துவர்கள் அவங்க வந்து இப்போ பாடம் நடத்துகிறாங்க. இந்த பாடம் நடத்துகிறதுல அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா இறந்து போனவங்களுக்கு ஆட்டோப்சி பண்ணுறது, அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது. இறந்து போனவங்க எதனால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த இறந்த பிணங்களை வந்து அறுத்து பார்த்து என்ன உள்ளே கெட்டு போயிருக்குது, என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்னால ஆட்டோப்சி ஆர் போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது வந்து மருத்துவ கல்வியில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தது. ஸோ இந்த மருத்துவ மாணவர்களுக்கெல்லாம் ஆட்டோப்சி முறைப்படி இப்போ சொல்லி கொடுக்குறதும் செய்வாங்க. அப்புறம் பிரசவத்துக்கும் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பெண்கள் இந்த பியூப்பரல் செப்சிஸ், அதாவது பெண்பேற்ற காய்ச்சல்னால் இறந்து போகிறதுனால அவங்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே யூனிட்டில். ஸோ இந்த பெண்கள்லாம் எதனால் சாகிறாங்க, அவங்க பிற பொறுப்புகளில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுலாம் பண்ணிக்கிட்டு வைத்தியமும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது பிரசவம் பார்க்குறது, இந்த போஸ்ட்மார்ட்டம் பார்க்குறது எல்லாம் ஒரே சே டைமில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இதை இந்த ஆஸ்பெக்டை வந்து கொஞ்சம் பார்த்தா தினம் காலையில் அந்த மருத்துவமனையினுடைய பழக்கம் எப்படின்னா, ருட்டீன் எப்படின்னா, டெய்லி காலையில் வந்து சீனியர் மருத்துவர்கள்லாம் வந்து முந்தின நாள் இறந்து போன பெண்களுடைய உடல்களை வந்து பிரேத பரிசோதனை, அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க. அப்போ இந்த மருத்துவ மாணவர்களுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம்தான் அந்த நாளுக்கான பிரசவத்தை பார்க்குறதுக்கு, டெலிவரி பார்க்குறதுக்காக லேபர் ரூம், பிரசவம் பார்க்குற அறைக்கு அந்த ஹாலுக்கு போய் அங்கே பிரசவம் பார்ப்பாங்க. ஸோ இவர் என்ன அனுமானித்தாருன்னா இந்த இறந்து போன பெண்களில் இவங்க கையாண்டுட்டு அந்த பிரேத பிரசனையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க, அங்கே போய் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இந்த இறந்து போன பெண்கள் இருக்கிற எண்ணத்தையோ அங்கே கொண்டு போய் பண்ணுறதுனால தான் ஜாஸ்தியாக அங்கே இறப்பு நடக்குது அப்படின்னு இவர் அனுமானித்தார். ஏன்னா இரண்டாவது யூனிட்டில் அந்த மிட்வைஃப்ஸ் செவிலியர்களுக்கு வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் வேலை கிடையாது, அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஒன்லி பிரசவம் தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரெகுலராக வெளியில் எந்த அளவுக்கு இறப்பு நடக்குதோ அதே மாதிரி தான் செகண்ட் யூனிட்டில் நடக்குது. ஃபஸ்ட் யூனிட்டில் இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு, ஒன்று தான் மாற்றி பண்ணுறாங்க, அப்போது பல மடங்கு இறப்பு ஜாஸ்தியாகுதுங்கிறதுனால இவருடைய அனுமானம் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம்லேருந்து இங்கே போகிறதுனால தான் என்னமோ ஆகுதுன்ட்டுன்னு. ஆனால் இவரால் அதை வந்து நிரூபிக்க முடியல என்னன்ட்டு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது 1847 ஒரு விஷயம் நடந்தது. இவருடைய கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒன் ஆஃப் தி உதவி மருத்துவர்கள் அவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கையில் கத்திப்பட்டு கிழிச்சிருச்சு. அந்த கையை கிழிச்சதையும் அந்த புண்ணு வந்து அந்த காலத்தில் இன்ஃபெக்ஷன்லாம் தெரியாது, அந்த புண்ணு வந்து புண்ணானது அழுகி போய் அந்த அழுகினதுக்கப்புறம் உடம்புலலாம் காய்ச்சல் வந்து கவனிச்சு. இந்த செமல்வைஸ் என்ன கவனித்தாருன்னா இந்த பிரசவ கால பேற்று பிரசவமானதுக்கு அப்புறம் வர்ற காய்ச்சலுக்கும் இந்த டாக்டருக்கு வந்த காய்ச்சலும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி தான் ப்ரோக்ரெஸ் ஆகுது. ஒரு நாள் ரெண்டு நாளில் ரொம்ப மோசமாகறாங்க, அப்புறம் திடீர்னு ரொம்ப மயக்கம் வர மாதிரி டிஸ்ஓரியன்ட் ஆகிறாங்க, பேச்செல்லாம் குளறுது, மனநிலை சரியாகல. அதெல்லாம் என்ன இந்த பெண்களுக்கெல்லாம் ஆச்சோ அதே இவருடைய கலீக் அந்த டாக்டருக்கும் ஆச்சு. ஸோ இவர் என்ன இது பண்ணார்னா அந்த பிரேத பரிசோதனை பண்ணும்போது என்னமோ மெட்டீரியல் வந்து அவர் கைக்குள்ளே போயிருக்குது அந்த புண்ணு வழியாக, அதுதான் பரவி இந்த காய்ச்சலை ஏற்படுத்திடுச்சுன்னு. அந்த மருத்துவரும் பாவம் ரெண்டு மூணு நாளில் அவரும் அந்த ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகி செப்சிஸில் செத்து போயிட்டார். ஸோ அதை வச்சு இவர் என்ன பண்ணாருன்னா என்னமோ ஒன்று இந்த பிரேத பரிசோதனையை செய்கிற இந்த பிரேதங்கள்லேருந்து அந்த பாடிஸ்லேருந்து டெலிவரி ரூமுக்கு இந்த டாக்டர்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க. என்ன அது என்ன பண்ணுறாங்க, கையில் தான் ஆட்டோப்சி பண்ணுறாங்க போஸ்ட்மார்ட்டம். அப்புறம் அங்கே போய் கையில் தான் இது பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் க்ளவுஸுங்கிற வேலையே கிடையாது. நம்ம இப்போ வந்து டாக்டர்ஸ்னு நம்ம தமிழ் படத்தில் எவ்வளோ கேவலமாக மருத்துவத்தை காமிச்சாலும் அந்தளவுக்கு நம்ம இது பண்ணுறது இல்லை. க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு தான் பண்ணுற மாதிரி காமிக்கிறோம். அந்த லெவலுக்கு நம்ம அறிவியல் வளர்ந்துருச்சு. ஆனால் அப்போ அதெல்லாம் இல்லை, வெறுங்கையோடு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அதை அப்படியே போய் அதே கையோட டெலிவரியும் பார்த்தாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார், ஒரு பக்கெட்டில் குளோரின் வாட்டர், குளோரின் மிக்ஸ் பண்ணி வாட்டர், நம்ம இப்போ குடிநீருக்கெல்லாம் குளோரின் போடுறோம்ல, குடிநீர் டேங்கில், கார்ப்பரேஷன் வாட்டரில், இல்லை ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் குளோரின் பண்ணுறாங்க, அந்த மாதிரி குளோரின் சொல்யூஷன் ஒன்று கொண்டு வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ஹாலுக்கு வெளியில் டெலிவரி ஹாலுக்கு வெளியில் வச்சார். நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வரும்போது கையை அதில் டிப் பண்ணி அந்த குளோரின் சொல்யூஷன் டிப் பண்ணி கையை கழுவிட்டு உள்ளே போங்க, உள்ளே போய் டெலிவரி பாருங்கன்ட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் எல்லா டாக்டர்ஸ்க்கும். இவர் இதில் இவருடைய சீனியர் டாக்டர்ஸும் இருக்கிறாங்க, பட் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதை பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பண்ண முதல் மாதத்துலேருந்து ட்ரமேட்டிக்கான டிஃப்ரென்ஸ், அதாவது இப்போ ரெண்டாவது யூனிட்டில் எந்த அளவுக்கு சாவு நடக்குதோ அந்த அளவுக்கு தான் ஃபஸ்ட் யூனிட்லேயும் நடக்குது. அந்த 10-15% பெண்கள் இறந்துட்டு இருந்த பெர்பரல் செப்சிஸ்னால இறந்துட்டு இருந்தவங்க 5% கம்மியாக எங்கேயும் வந்துருச்சு. இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பல மாதம் காமிச்சார். ஸோ அதிலேருந்து இவர் வந்து ப்ரூவ் பண்ணது என்னென்னா கையை கழுவுனீங்கனாவே போதும், என்னமோ நம்ம அங்கேருந்து அசுத்தமாக என்னமோ தூக்கிட்டு வர்றோம், இங்கே வியாதி அதை ஏற்படுத்துது, ஸோ கையை கழுவிட்டு உள்ளே போய் பண்ணுங்கன்னு. இதுக்கு மேலே அவருடைய கதையில் பல விஷயம் நடந்தது, அதையெல்லாம் இப்போ விட்டுருவோம். ஆனால் இன்றைக்கி அப்போ அவருக்கு அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கல. கை கழுவுறதுக்கு இவர் கொடுத்த முக்கியத்துவம் வந்து அந்த அவர் வாழ்நாளில் அவருக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கல. ஆனால் 100 கழித்து 170 கழிச்ச இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் கை கழுவுதலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஹேண்ட் வாஷிங்னு நாங்கள்லாம் கொண்டாடுறோம் அவரை. ஸோ இதுதான் கை கழுவுதலின் கதை, ஹேண்ட் வாஷிங், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹேண்ட் வாஷிங் இதுதான். ஸோ மக்களே, எல்லோரும் கையை அடிக்கடி சோப் போட்டு கழுவுங்க, இல்லைனா ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி கழுவுங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க, கையை வந்து முகத்தில் எங்கேயும் தொடாதீங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் அதாவது தனிமைப்படுத்துதலை கடைபிடிங்க, ஊரில் தேவையில்லாமல் வெளியில் சுத்தாதீங்க. இந்த கொரோனாலேருந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்குவோம். நன்றி, வணக்கம்.